அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
எல்லாம் ஏசுமயம், எல்லாம் ஏசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் தரம். எல்லாம் ஏசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் தரம். எல்லாம் ஏசுமயம். வந்து கூடுகின்ற பறவை உன் காப்புமயம். எல்லாம் ஏசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் ஏசுமயம்.
முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, வசனங்கள் 1-4 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களிடங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 33.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:8-10. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
வல்லமை தாராயோ, ஓ சிலுவையே, என் சுமை சுமக்கவும் உலகினை ஜெயிக்கவும். வல்லமை தாராயோ.
நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 17:1-9. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்கள் முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். விவசாயி ஒருவர் தன் நிலத்தில் கிணறு வெட்ட ஆரம்பித்தார். 20 அடிக்குள் தண்ணீர் கிடைக்கும் என்று சுற்றியிருந்தவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் செலவழித்து 20 அடி ஆழம் வெட்டினார். தண்ணீர் வரவில்லை. தன் வீட்டை விற்று நகைகளை அடகு வைத்து மேலும் 10 அடி வெட்டினார். தண்ணீர் வரவில்லை. கடன் வாங்கி மேலும் 10 அடி தோண்டினார். தண்ணீர் மட்டும் வரவில்லை. 40 அடி தோண்டி தண்ணீர் வராததாலும் கடன் சுமையாலும் நொந்து போய் மனமுடைந்து அந்த விவசாயி தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் தன் வீட்டிலிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு அந்த கிணற்றுக்குள் இறங்கி புலம்ப ஆரம்பித்தார். கிணற்றின் பக்கவாட்டில் இருந்த கல்லின் மீது தன் தலையை மோதியவாறு, உன்னை நம்பி இவ்வாறு கடன் வாங்கினேன், என்னை ஏமாற்றிவிட்டாயே என்று புலம்பினார். இவர் கல்லின் மீது முட்டமுட்ட அந்த கல் லேசாக அசைய ஆரம்பித்தது. அப்போது பக்கவாட்டிலிருந்து தண்ணீர் கசிய ஆரம்பித்தது. அதிர்ச்சி அடைந்த அவர் கல்லை அசைத்து பிடுங்க தண்ணீர் ஊற்றாக வெளிவர ஆரம்பித்தது. கிணற்றுக்கு வெளியே வேகமாக வந்த அவர் பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்து கிணற்றில் தண்ணீர் வருவதையும் தான் விஷம் குடித்ததையும் பதறியபடியே எடுத்துரைத்தார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனே மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றாலும் செல்லும் வழியிலேயே அவர் இறந்து போனார். தொடர் தோல்விகள் வரும்போதும், பெரும் இடர்பாடுகள் இடைஞ்சல் படுத்தும் போதும் வாழ்வில் மனவிரக்தி தோன்றுவது தவிர்க்க இயலாததாகி விடுகிறது. இந்த மனவிரக்தி நம்மை மனமுடைய செய்வதோடு மரணத்தை நோக்கி கூட தள்ளக்கூடியது என்பதையே மேற்கண்ட நிகழ்ச்சி எடுத்து கூறுகிறது. சி.எஸ். லூயிஸ் என்பவர் சாத்தானின் எல்லா தீய கருவிகளையும் ஒன்றுக்குள் அடக்க வேண்டுமென்றால் அது மனவிரக்தியை ஒழிய வேறொன்றுமில்லை என்கிறார். மனித வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் கிறிஸ்தவ வாழ்வின் பணி வாழ்விற்கும் தடையாக இருக்கும் மனவிரக்தியை வெற்றி கொள்வது அவசியம். மனித வாழ்வையே அட்டி படைக்கும் இந்த கொடிய நோயின் மூல காரணங்களை கண்டுபிடித்து அவற்றை எவ்வாறு மேற்கொள்வது என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு வழங்குகின்றன. முதலாவதாக, எதிர்பார்த்தது கிடைக்காத போது ஏற்படும் மனவிரக்தி. அபிரகாமை இறைவன் அழைத்த போது அவருக்கு பல காரியங்களை இறைவன் வாக்களித்தார். கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் சந்ததிகளை வழங்குவதாக வாக்களித்தார். கானான் நாட்டை உரிமையாக கொடுப்பதாக வாக்களித்தார். அவர் பெயரை சிறப்புறச் செய்யப் போவதாக வாக்களித்தார். இறைவன் வழங்கிய இத்தனை வாக்குறுதிகளும் தன்னுடைய வாழ்விலே நடந்தேறும் என்று அபிரகாம் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு முழுமையாக நிறைவேறியதா? இல்லை. குழந்தைகள் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று நம்பியிருந்த அந்த காலத்தில் ஒரே ஒரு மகனை மட்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொடுத்தார். அந்த ஒரே மகனையும் பலி கேட்க இறைவன் தயங்கவில்லை. ஒரு நாட்டையே உரிமையாக பெறப்போவதாக வாக்களிக்கப்பட்டவர் ஆங்காங்கே மற்ற அரசர்களின் தயவில் ஒதுங்கியே வாழ வேண்டியிருந்தது. தான் எதிர்பார்த்தது கிடைக்காத போது அபிரகாம் மனவிரக்தியில் மடிந்து போய்விட்டாரா? இல்லை, மாறாக தனது நம்பிக்கையினால் மனவிரக்தியை மடியச் செய்தார். என்னை அழைத்த இறைவன் ஏமாற்ற மாட்டார், என் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை அவரிடம் எக்கச்சக்கமாயிருந்தது. இதையே வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அபிரகாம் கருதினார் என்று எபிரேய நூலின் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். நமது வாழ்விலும் நாம் எதிர்பார்ப்பவை கிடைக்காத போது, நம்புவை நடக்காத போது, மனவிரக்தி அடையாமல் நம்பிக்கையில் இன்னும் ஆழமாக வளர அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, செல்லும் பாதையில் தெளிவில்லாத போது வரும் மனவிரக்தி. நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் செல்லும் பாதை சரியானதுதானா என்ற குழப்பம் நம்மில் அடிக்கடி வருவதுண்டு. இயேசுடைய பணி வாழ்விலும் இத்தகைய குழப்பம் வராமல் இல்லை. வாய்ச்சாதுரியமாக போதனையாலும் மக்களை இருக்கும் புதுமைகளாலும் இறைவனுடைய அரசை உலகில் நிலைநாட்டிட முடியும் என்று இயேசு நினைத்திருக்க வேண்டும். எனவே மணிக்கணக்காக போதித்தார், அறிவுரைகளையும் வழங்கினார், எண்ணற்ற புதுமைகளை செய்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாற்றம் மட்டும் மனிதர்களில் நிகழவில்லை. தான் செல்கின்ற பாதை சரியான பாதைதானா என்ற கேள்வி அவரை துளைத்தெடுத்திருக்க வேண்டும். இத்தகைய பின்னணியில்தான் நாம் இன்று நற்செய்தியில் வாசிக்க கேட்ட தோற்ற மாற்ற நிகழ்வு நடக்கிறது. மீட்பின் பாதை என்பது புதுமைகளின் பாதை அல்ல, மாறாக துன்பங்கள் மற்றும் பாடுகளின் பாதை என்பதை உணர்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் செல்லும் பாதையை குறித்து குழப்பங்களும் தெளிவின்மைகளும் அவ்வப்போது வருவது அனைவருக்கும் அனுபவபூர்வமாக அறிந்ததே. இதுவரை வாழ்ந்தது, துன்பப்பட்டது, போராடியது அனைத்தும் வீணோ என சிந்திக்க தோன்றும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை போல ஜபத்தின் வழியாக இறை உதவியை நாடும்போது நாம் செல்ல வேண்டிய வழியை இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டி அதில் வழி நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று தாவீது அரசரிடம் இறைவன் சொன்ன வார்த்தைகள் நம்மை நோக்கியும் சொல்லப்படுவதை உணர முடியும். எனவே செல்லும் பாதையில் தெளிவில்லாத போது குழப்பமடைய தேவையில்லை, மனவிரக்தியில் உழல தேவையில்லை. மாறாக நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும் இறைவனின் துணையை நாடுவோம். இறுதியாக, துன்ப துயரங்களால் வரும் மனவிரக்தி. தூய பவுல் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தபின் அதே நற்செய்தியின் பொருட்டு விலங்கிடப்பட்டு ரோமை சிறையில் அடைபட்டிருந்த போது தம்முடைய சீடரான தீமோத்தேவுக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதியே இந்த இரண்டாம் வாசகம். இள வயதிரான தீமோத்தேயு எபேசுவின் நாயராக இருந்தபோது அங்கு வேத கலாபனை நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையின் பொருட்டு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாயிருந்தனர். இத்தகைய பின்னணியில் தூய பவுல் தீமோத்தேவியை ஊக்கப்படுத்தி கடிதம் எழுதினார். துன்பத்தால் துவண்டு போய்விடாதபடியும் மனவிரக்தியில் சாய்ந்து போகாமல் இருக்கும்படியும் அவரை கேட்டுக்கொள்கிறார். துன்பத்தை துணிவோடு சந்திக்கும்படி தூண்டுகிறார். கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் என்கிறார். நமது வாழ்வில் பவுல் மற்றும் தீமோத்தேவியைப் போல துன்பங்களை கண்டு துவண்டு போய்விடாத தூய துணிவான மனதிற்கான இந்த வழிபாட்டில் மன்றாடுவோம்.
அம்மையப்பனே இறைவா, இதோ இந்த உலகை இலவசமாக படைத்து எங்கள் அனைவரையும் பராமரித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் கேட்காமலேயே தருகின்ற தாயான இறைவா, இதோ நீர் அற்புதமாக தந்த, இலவசமாக தந்த இந்த வாழ்க்கைக்காக என்ன தர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதோ ஏராளமாக நீர் தந்திருக்கிற அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழ்கிற சக மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையால் திருப்பித் தருவதற்கான சக்தியை எங்களுக்கு நீர் தந்திருவீராக. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடி எடுத்து வைக்கிற பொழுது, எங்களது இயக்கத்தை துவங்குகிற பொழுது, அதன் அடிப்படையாக இதோ நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், இலவசமாக கடவுள் எனக்கு அனைத்தையும் தந்திருக்கிறார், அதை என் சக மனிதனுக்கு தர வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு வாழ்வதற்கான சக்தியை அம்மையே அப்பா இறைவா எங்களுக்கு இடைவிடாமல் தருவீராக. இதோ இந்த வேளையிலே நாங்கள் தருவதற்கு தயங்குகிற பொழுது, பிறருக்கு கொடுப்பதற்கு இருமுறை சிந்திக்கிற பொழுது, ஏன் தர வேண்டும் என்று வினா எழுப்புகிற பொழுதுதான் இதோ எங்கள் வாழ்க்கை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது, எங்களது வார்த்தை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது. இதோ இனி ஒருபோதும் எங்களிடமிருந்து புறப்பட்டு வருகிற எதுவும் பிறருக்கு சென்று சேருவதற்கு தடையில்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு நீர் அமைத்து தருவீராக. இதோ இந்த வேளையிலே இத்தகைய தடைகளை ஏற்படுத்துகிற மனிதர்களுக்காக வேண்டுகிறோம். இதோ துன்புறுகிறவர்கள், வறியவர்கள், வாழ்வு இழந்தவர்கள், இதோ நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள், அநீதியால் அக்கிரமத்தால் வதைப்படுகிறவர்கள், இன்னும் போர்க்களங்களிலே கொலை உறுகிற போராளிகள், எந்த தவறும் செய்யாமல் நடக்கின்ற யுத்தத்திலே உயிர் துறக்கின்ற அப்பாவி மக்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டுகிறோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் உழைத்து இதோ நீர் விரும்பியபடி இந்த உலகை மாற்றுகின்ற சக்தியை தந்திருக்கிறார்.
செல்லும் இடமெங்கும் சோதனை வந்தே
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.